வாழ்த்து ஜெபிப்போம். எங்களாருமே இரட்சகராகிய ஆண்டவரே, மீண்டும் ஆகமுடைய பாதப்படி நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. அப்பா, இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனங்களை குறித்து தியானிக்கப் போகின்றோம். என் தேவன் தாமே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிபிகளையும் நீர் காத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவுடன் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். நீங்கள் அறிந்த வண்ணமாக அம்மாவுக்கு கொஞ்சம் சுகவீனம் இருக்கிறது. ஷி வாஸ் அட்மிட்டட் லாஸ்ட் வீக் இன் த ஹாஸ்பிட்டல். ஷி ஃபெல் அன்கான்ஷியஸ் இன் த ஃப்ளோர் அண்ட் வாமிட்டிங் அண்ட் தேங்க் காட் ஷி இஸ் ஆல் ரைட், பட் ஷி ஹேஸ் டு ரிகவர் அண்ட் டாக்டர்ஸ் டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட். காதில் சம்திங் பிகாஸ் ஆஃப் ஓல்டே திஸ் ஏ ஸ்டெபிலிட்டி, ஷி ஹேஸ் லாஸ்ட் ஸ்டெபிலிட்டி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷி ஹேஸ் டு ரெக்கவர், ஷி இஸ் இன் மெடிக்கேஷன்ஸ். ஸோ கண்டினியூ டு ப்ரே ஃபார் ஹர். இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்மை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். நம்மை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவரின் ஊழிய அழைப்பை பெற்றவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை பெற்றவர்கள். வெறும் பாஸ்டர்ஸ் மட்டும்தான் ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் என்பது அல்ல. இல்லையென்றால் வெறும் வேதாமத்தை தூக்கி கொண்டிருப்பவர்கள் தான் ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் என்பது அல்ல. மாறாக நீங்கள் பேப்டிசம் எடுக்கும் போதே உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற கேள்வி எது, நீ நர்சாட்சி கொடுப்பாயான்னு கேள்வி கேட்பாங்க. இல்லைன்னா உங்க கம்யூனியன்ல கேட்பாங்க. அதற்கு நீங்கள் அனைவரும் ஆம் அல்லது ஆமேன் என்று பதில் சொல்லி இருப்பீர்கள். இதன் மூலமாக என்ன உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவாக அங்கே உருவாக்கப்படுகிறது? யூ பிகம் த சர்வன்ஸ் ஆஃப் காட், யூ பிகம் த டிசைபிள் ஆஃப் காட். அப்படி இருக்கும் பொழுது வேதாகமும் நமக்கு அதே தான் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 22:14 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அழைக்கப்பட்டவர்களோ அநேகராயிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஊழியத்திற்கென்று, உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய பெயருக்கு சாட்சியாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருக்கின்றோம். இதைதான் நீங்கள் 1 பேதுரு 2:9 வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கின்றோம். ஆசாரியன் வந்து முன்னாடி நின்று வேதாகமத்திலிருந்து நமக்கு எடுத்துரைக்கிறவர் அல்ல. மாறாக நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஆசாரியர்களாய் இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நம்மை, அப்படி ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்ற நம்மை ஆண்டவர் அந்த ஊழியத்திற்கென்று எவ்வாறாக தகுதிப்படுத்துகின்றார்? அந்த ஊழியத்திற்கென்று தகுதிப்படுத்தாமல் நம்மை விடுவது எது? இதை தான் நாம் இன்று சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டம், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஊழியர்கள். அப்படி என்றால் எது நம்மை தடுக்கின்றது? ஆண்டவர் நம்மை அதற்கு எவ்வாறாக தகுதிப்படுத்துகின்றார்? முதலாவதாக அதன்படி நாம் பார்க்கின்ற தலைப்பு, வார்த்தையை சொல்ல தகுதிப்படுத்தும் ஆண்டவர். வார்த்தையை சொல்ல தகுதிப்படுத்தும் ஆண்டவர். ஏசையா 6 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசையாவுடைய கால் வருது. ஆண்டவருடைய அழைப்பை அங்கு பெறுகின்றான். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை அங்கு பெறும் பொழுது முதன் முதலாக அங்கே என்ன பெயர் சொல்லப்படுகிறது? ஆண்டவரின் பெயர் சொல்லப்படுகிறதா, ஏசையாவின் பெயர் சொல்லப்படுகிறதா? யாருடைய பெயர் அங்கு வருது? ஏசையா 6 ஆண்டவர் பெயரா? யார் பெயர் வருது? உசியா. டெக்னிக் அங்கதான் இருக்கு. இத்தனை வருடமாக அவன் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்திருக்கலாம். இத்தனை வருடங்களில் அவன் எத்தனையோ முறை ஆண்டவருடைய பாதப்படியில் கடந்து வந்திருக்கலாம். இத்தனை முறை அவன் எத்தனையோ தடவை ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கலாம். ஆனால் அவனையும் ஆண்டவரையும் பிரித்தது எது? உசியா. அப்படி என்ன உசியா பண்ணாருன்னா, நம்மளுக்கு 2 26 எடுத்து வாசிங்க. 2:26 1-2. அவனை 16 ராஜாவாக்கினார்கள். அவன் மீண்டுமாக பட்டணங்களை கட்டுகிறவனாக இருக்கிறான், மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளாக மக்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறான். நீங்கள் இன்னும் அதிகமாக அந்த இரண்டு நாளாகவும் 26 அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, அவன் 52 வருடங்கள் அந்த நாட்டை அரசாண்டான். He ruled Israel for 52 years. He became so powerful that none of his enemies were able to stand against him. None. தெளிவாக சொல்லுகிறது, அவன் எடுத்த எல்லா காரியத்திலும் அவன் ஆண்டவரோடு நின்றபடியினால் ஆண்டவர் அவனுடைய எதிரிகளுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். அவன் தோற்று போகவே இல்லை. ஆனால் 2 26 அதிகாரம் வசனங்கள் 18 வாசியுங்கள். 2
26:18
அவன் என்ன பண்ணுகிறவராக மாறுகிறார். நீங்கள் அந்த வசனம் 18 வந்து அவருடைய பாவத்தை சொல்லுகிறது. நீங்கள் வசனங்கள் 16 நீங்கள் வாசித்துக் கொண்டே வருகிறால், அவன் மிகவும் பலசாலியானவுடன் அவனுக்கு தற்பெருமை அதிகமாகின்றது. தற்பெருமை அதிகமாகின்ற காரணத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், ஆண்டவருக்கு ஆசாரியன் என தூபம் காட்டுவது, நானும் சென்று தூபம் காட்டுகிறேன் என்று காட்டுகிறான். அவனுடைய வாழ்க்கை கீழ் நோக்கி விழுகிறது, அவன் மரணம் அடைகின்றான். ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த மனிதன் இருக்கும் பொழுது ஏசாயாவுக்கு ஆண்டவர் தெரியவில்லை. அவனுடைய கண்கள் உசியாவை நோக்கினதாய் இருந்தது. அவனுடைய கண்கள் உசியாவை மட்டும் பார்த்ததாய் இருந்தது. அவனுடைய கண்கள் உசியாவுடைய ராஜ்யத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனுஷீக விதமான ஆசீர்வாதங்களை பார்த்ததாக இருந்தது. அவன் ஆண்டவரை பார்க்க மறந்துவிட்டான். That is why Bible makes it very clear, when Uzziah dies, when the powerful man dies, இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட பவர்ஃபுல் மேன் உசியா இறந்த பொழுது அங்கே ஏசையா ஆண்டவருடைய கோவிலுக்குள்ளாக ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாக அவன் செல்லுகின்றான். அப்பொழுது அவன் பாவி என்று உணர்கின்றான். அதுவரை அவனுக்கு பாவி என்ற எண்ணம் வரவில்லை. அதுவரை அவன் பாவ மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என்ற எண்ணம் வரவில்லை. அதுவரை அவன் எப்படியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் வரவில்லை. மாறாக தன்னுடைய கண்களின் இச்சைகள் இடத்திலிருந்து ஒரு விடுதலை அவனுக்கு வரும் பொழுது அவன் பாவி என்று உணர்கின்றான். உசியா அவனுடைய கண்களுக்கு இச்சையாக அவன் முன்பாக நின்றான். அவனுடைய வாழ்க்கை உசியாவினுடைய வாழ்க்கையை ஒத்து இருந்தது. அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு போயிருந்தது. இன்று அவன் இறந்த பின்பு அவனுக்கு முன்பாக அனைத்து விதமான காரியங்களும் வெளிச்சமாக தென்படுகின்றது. ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறாக இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்த விடாமல், அவருடைய வார்த்தையை சொல்ல தகுதிப்படுத்த விடாமல் நம்மை தடுப்பது எதுவாக இருக்கிறது? உசி அங்கே ஏசையாவுக்கு உசியா என்னும் ஒரு ராஜா இருந்தான். ஏசையாவுக்கு வேண்டிய விதமான அனைத்து காரியங்களையும், அந்த மக்களுக்கு வித வேண்டியமான அனைத்து காரியங்களையும் அந்த உசியா சந்திக்கிறவனாக இருந்தான். அவன் ஆண்டவரை தேடி நாடி ஓடாமல், ஆண்டவரோடு ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ளாமல் அவன் இருந்தபடியினால் அவன் கண்கள் மறைக்கப்பட்டு போயிருந்தது. இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறாக இருக்கிறது? அவன் ஆண்டவரை உண்மையாக தேடி பற்றி கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் அங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவனை அவனுடைய வார்த்தையை சொல்ல தகுதிப்படுத்துகிறார். அவன் தன்னுடைய வாய், தன்னுடைய உதடு பொய்யான உதடு, இத்தனை நாள் அது ராஜாவை புகழ் பாடின உதடு, இத்தனை நாள் அது மனிதர்களோடு மனிதர்களாக, இத்தனை நாள் அவர்களுக்கு தேவையானதை சொல்லி வந்த உதடு என்று அவன் ஒத்துக்கொள்கிறான். அவன் பாவத்தில் இருப்பதை அவன் ஒற்றுக்கொள்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாராவது 1 யோவான் 1:9 வாசியுங்கள். 1 யோவான் 1:9 வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அங்கே ஏசையா தன்னுடைய பாவத்தை ஒற்றுக்கொண்டு அவன் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவர் அவனை சுத்திகரித்தார். இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக ஆண்டவரை பற்றிக்கொள்ள எது தடையா இருக்கிறது நீங்கள் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களில் அறிக்கையிட்டு நீங்கள் உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களையும் அவருடைய ஊழியக்காரரை தகுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற தலைப்பு, ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தும் ஆண்டவர். ஊழியம் செய்ய தகுதிப்படுத்தும் ஆண்டவர். முதலாவதாக வார்த்தை சொல்ல, அதுக்கு திருப்பி வர கன்க்ளூஷன்ல வர என்னவாக அது மாறுகிறது என்பது. இரண்டாவது ஊழியர் செய்ய தகுதிப்படுத்தும் அழைப்பு. பவுல் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். பவுல் இது கரெக்டா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு தரேன். பட் இன்னைக்கு அந்த பரிசு இல்லை, பட் ஆனால் நான் பரிசு தரேன். பவுல் வந்து கிறிஸ்தவர் எல்லாரையும் கொன்னார், கரெக்ட் தானே? கிறிஸ்தவ திருச்சபையில எல்லாம் வந்து அவர் எரிச்சாரு அடிச்சாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை அவர் ஊழியம் ஒண்ணு பண்ணாரா இல்ல ஊழியம் இல்லன்னு பண்ணாரா? அது ஊழியம் தான் பண்ணார். பரவாயில்ல, அப்ப இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் சொல்றீங்க, அதனால இது கிஃப்ட் கிடையாது. பவுல் திருச்சபைகளை சித்திரவதை செய்தது, கிறிஸ்தவர்களை கொன்றது என்பது அவருக்கு அது ஊழியம். பக்தி வைராக்கியத்தின்படி செய்தேன் என்று அவர் பிலிப்பியர்ல சொல்றார், அப்போஸ்தலர்ல சொல்றார். அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தில் அவர் தெளிவாக சொல்வார், என்னுடைய பக்தி வைராக்கியத்தின்படி நான் இதை செய்தேன். அப்போஸ்தலர் 22:3 எடுத்து வாசிங்க. கமாலியின் பாதப்படியில் உட்கார்ந்து நான் படித்தவன் அங்க வரும், அதை தொடர்ந்து வாசிங்க. நான் வைராக்கியமாய் இருந்து அவர்களை மரண பர்யந்தம் நான் துன்பப்படுத்தினேன். அது அவருடைய ஊழியமாய் இருந்தது, அது அவருடைய பக்தி வைராக்கியமாய் இருந்தது, அது அவர் அந்த காலத்தில் அவருக்கு ஏற்ற ஒரு ஊழியமாய் இருந்தது. ஆனால் என் ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது, என் ஆண்டவர் அவரை தமஸ்குவின் பட்டணத்திற்கு அவர் தன்னுடைய நம்முடைய திருச்சபையை அவர் சங்கரிக்கும்படி அவர் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது மீண்டுமாக அங்கே நாம் பார்க்கிறது அவனுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது, அவனுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. இங்கே எவ்வாறாக ஏசையாவினுடைய கண்கள் உசியா இருக்கும் வரை அந்த ஆண்டவரை பார்க்க விடாமல் அவனுடைய கண்களின் இச்சை அவனை தடுத்ததோ, அதே போன்று பவுல் தமஸ்குவின் பட்டணத்திற்கு செல்லும் வரை அவனுடைய ஜீவனத்தின் பெருமை, அவன் கட்டிக்கொண்டு வந்த இந்த உலக பிரகாரமான சட்ட திட்டங்கள் ஆண்டவரை பார்க்க விடாமல் அவனை தடுத்தது. And he was blind. He was spiritually blind. தமஸ்குவின் பட்டணத்தில் நாம் பார்ப்பது வெறும் மனுஷீக ரீதியான blindness அல்ல, மாறாக spiritually blind. அவனுக்கு பழைய ஏற்பாட்டின் ஆண்டவர் என்ன, அவர் கொல்ல வேண்டும், ஆண்டவருக்கு எதிராக புதிதாக யாராவது வந்தால் அவர்களை சங்கரிக்க வேண்டும், அவர்களை கட்டி அடிக்க வேண்டும் என்பது அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் அங்கு தமஸ்குவின் பட்டணத்தில் அங்கே நடந்தது என்ன? சவுலே சவுலே ஏனனை துன்பப்படுத்துகிறாய். His eyes was blinded. அவனுடைய ஜீவனத்தின் பெருமை அவனை முற்றிலுமாக அவனை அடைத்துக் கொண்டது, அவனுடைய கண்களை குருடாக்கி கொண்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இன்னும் பிலிப்பியர் 3:5-6 நீங்கள் வாசித்து பார்த்தால் மீண்டும் அங்கே அவர் அதே தான் சொல்லுவார், தெளிவாக சொல்லுவார், யார் என்னை பழைய ஏற்பாட்டத்தின் சட்டத்திட்டங்களின்படி குற்றவாளி என்று நிரூபிக்க கூடும்? இத்தனை கொலை பண்ணிட்டு இத்தனை திருச்சபைய கொளுத்திட்டு அவர் சொல்றது என்ன, பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களின்படி யார் என்னை பாவி என்று குற்றம் கண்டுபிடிக்க கூடும்? he was still adamant. As per Old Testament law, I am pure. And the level he was religiously vigorant. ஆனால் ஏழாவது வசனம் தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவருக்கென்று கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். When God opened my eyes, when God enabled to see me, when God enabled to understand me, all these things I have brought with me throughout my life are nothing but waste. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இன்று ஏசாயாவை போன்று இருந்திருக்கிறோம், நாம் இன்று பவுலை போன்றும் இருந்திருக்கிறோம். We are proud saying that I have been in America. என்ன சில பேர் தைரியமா சொல்லுவாங்க, நாங்களாம் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டோம் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா அப்படி யாராவது சொல்லி? நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது, ஏய் நாங்கள் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டோம், இந்தா உனக்கு இது, இந்தா உனக்கு இது அப்படிம்பாங்க. அதாவது நம்ம நல்லதா கொடுக்கறதும் ஒன்று இருக்குது, இந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைடோட கொடுக்கறதும் ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? யாரும் பார்த்தது இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா? அன்போடு கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, தாத்தா பாட்டி கையிலேருந்து வாங்குறது, சில சொந்தக்காரங்க உண்மையிலே கொடுக்கறது, சில சொந்தக்காரங்க வேணுன்ட்டே வீட்டுக்கு வந்துட்டு நான் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. என்னங்கய்யா படுற பாடு? ஆமா, இங்க படுற பாடு நம்மளுக்கு தெரியுது, இங்க பட்டுட்டு சில பேரை போய் அங்க படுத்துறாங்களே பாடு, அதுதான் நான் சொல்றேன். இங்க படுற பாடை ஞாபகம் வச்சு அங்க போய் ஒழுங்கா இருந்தா பரவாயில்லையே, இங்க படுற பாடை வச்சுக்கிட்டு ஊரில் போய் பாடுபடுத்துறாங்க, அதுதான் இங்க பவுலுடைய வாழ்க்கையில நடக்குது. நான் அமெரிக்கால இருக்கிறேன், இல்லைனா வந்து என்னுடைய வாழ்க்கை நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன், இல்லை என்றால் வந்து நான் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அது உண்டு, நான் வந்து அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுன்னு பாக்குறேன். சொல்றது, நான் பிடிக்கு முன்னாடி பிஇ படிச்சுட்டேன், பிஇ படிச்சுட்டேங்கிறேன். இல்ல, இட்ஸ் a sense of pride that I carry within myself. We all do that to some extent. We all have that pride. இன்னொன்னு நம்ம என்ன சொல்லுவோம், இப்பவே நம்ம சொல்றோம் இங்க வந்து நம்ம பாடுபடுறோம் சொல்லிட்டு. இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுவோம், யார் உதவி இல்லாம நான் தனியா நின்று சாதிச்சிட்டேன். அமெரிக்கால வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்கறது அதுதான், யார் உதவியும் இல்லை பிரதர், யார் உதவியும் கிடையாது, நான் தனியா நின்று நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் சாதிச்சேன், நான் இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குமானால் அதுதான் உங்களுடைய ஜீவனத்தின் பெருமை. You are still spiritually blind. And Jesus, through Paul, is challenging that today. இது உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. இப்படி நாம் தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும், அறிவிருந்தும் அறிவில்லாமலும் செய்கின்ற காரியங்கள் நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிறதா இருக்கிறது. பவுல் வந்து அனைத்தையும் கற்றவன், வேதாகமத்தை கரைத்து குடித்தவன், அவனை ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஜீவனத்தின் பெருமை பிரிக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும் பிரிப்பது எவ்வளவு தூரம்? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஜீவனத்தின் பெருமை நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு போகிறது. அவன் உண்மையாகவே அதற்கு முன்பாக கடவுளை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஊழியத்தை பவுல் செய்திருக்கலாம், இன்னும் அதிகமாக பலரை அவன் ஆண்டவருக்குள்ளாக அவன் கொண்டு வந்திருக்கலாம். அவன் செய்யவில்லை. அவனை ஊழியத்திற்கென்று தகுதிப்படுத்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட் அங்கு இருந்தது, அதை ஆண்டவர் நீக்க வேண்டியதாக இருந்தது. இன்று உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் இந்த அமெரிக்காவில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை செய்ய உங்களை தகுதி இல்லாமல் ஆக்குவது எது? உங்கள் ஜீவனத்தின் பெருமை. சிந்தித்து பாருங்கள். மூன்றாவதாக நான் திருப்பி பவுலையும் முடிக்கல, ஏசையாவையும் முடிக்கல, திருப்பி நான் கடைசியாக வரேன். மூன்றாவதாக நாம் பார்ப்பது பின்பற்ற தகுதிப்படுத்தும் ஆண்டவர், பின்பற்ற தகுதிப்படுத்தும் ஆண்டவர். இது பேதுரு பத்தி நம்ம படிக்கிறோம். வாசிக்கும்படியாக நாம் கேட்ட லூக்கா 5 அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்கு. என்ன சீன்? ஆண்டவர் வந்து படகுல ஏறி உட்கார்றார், பேதுருவின் படகு. ஆண்டவர் படகுல இருந்து போதனை பண்றார், சரியா? படகுல இருந்து போதனை பண்ண உடனே ஆண்டவரே பேதுரு ஏற்றுக்கிட்டானா? இல்ல. ஆண்டவரை ஆண்டவர்னாவது அறிக்கை பண்ணானா? இல்ல. அவன் என்ன அறிக்கை பண்றான்? ஐயரே, இல்லன்னா ரெஸ்பெக்டட் சார். அவன் எப்பொழுது ஆண்டவரை ஆண்டவராக அறிக்கை பண்றான்? என்னதுங்க? மீன் பிடித்த பிறகு, படகு நிரம்பின பிறகுதான் அவனுக்கு வேதாகமத்தை சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும் போது ஞாபகம் வரல, வேதாகமத்திலிருந்து அவர் வியாக்கியானம் பண்ணும் போது ஞாபகம் வரல, அவர் அங்கு உட்கார்ந்து அவர் எல்லா மக்களுக்கும் பிரசங்கம் செய்யும் பொழுது தான் ஆண்டவர் என்று அவருக்கு முன்பாக நிரூபிக்கும் பொழுது அவன் ஆண்டவர் என்று அறிக்கையிடவில்லை. மாறாக படகு நிரம்பின உடனேதான் அவனுக்கு என்னவாக தோன்றுகிறது? ஆண்டவரேன்னு தோன்றுகிறது. ரபுனி, அப்பதாங்க வரான். ஏன்? His pocket was empty. When his pocket was empty, he was unable to understand who God is. இதுதான் நாம் என்ன பார்க்கிறோம்? மாம்சத்தின் இச்சையை காண்கின்றோம். மாம்சத்தின் இச்சையை காண்கின்றோம். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையை இந்த பேதுருவின் வாயிலாக நாம் காண்கின்றோம். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்கள் முக்கியமல்ல, ஆண்டவர் சொன்ன பிரசங்கம் பண்ணின காரியங்கள் முக்கியமல்ல, ஆண்டவர் அந்த இடத்தில் எடுத்துரைத்த காரியங்கள் முக்கியமல்ல. அவனுக்கு முக்கியம் என்னவாக இருந்தது? மீண்டும் படகு கிடைக்க வேண்டும், படகு மீன்களினால் நிறைய வேண்டும். இதுதான் முக்கியமாக இருந்தது. இது நடக்காத பட்சத்தில் அவன் ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள கூட தயாராக இல்லை. மாறாக படகு நிரம்பின பிறகுதான் அவன் ஆண்டவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மாம்சத்து நிச்சயில் எங்கு இருக்கிறது? நாம் சிந்திக்க வேண்டும். அவனுக்கு அங்கே இருந்தது மீன்கள். Since his pocket was empty, he was unable to realize. நாம் இன்று அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எம்டி பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றாமல் இருக்கின்றோமா? நான் இன்னும் உங்களுக்கு அழகாக சொல்றேன். அந்த லூக்கா 5 அதிகாரத்தில் பேதுரு ஒழுங்காக கவனித்திருந்தான் என்றால் ஆண்டவர் அங்கே சொன்ன அவர் கொடுத்த செல்வம் நம்மளுக்கு நீ கிடைச்சிருக்கும். இட் இஸ் ரியல் ஃபேக்ட். ஹி டிட் நாட் லிசன். He did not listen to his words at all. ஏனா பேதுரு தான் வந்து மார்க்கை முதல் முதலாக எழுத துணை புரிந்தது பேதுரு. பேதுருக்கு பேதுருவோட அசிஸ்டன்ட் தான் உட்கார்ந்து மார்க் எழுதினார். We never see that happening. What he really said is not even inscribed. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீவனத்தின் பெருமைகள், நம்மளுடைய இந்த மாம்சத்தின் இச்சைகள் நம்மை ஆண்டவர் விட்டு ஒதுக்கி விடுகின்றது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய காரியங்கள் நம்மை ஆண்டவரிடத்தில் நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? முதலாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடிவிட்டு இரண்டாவதாக ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறி போய்கிட்டதாய் இருக்கிறது. தலைகீழாக மாறிப்போன வாழ்க்கையாய் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா? இல்லை என்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை தேடுகின்றோமா? உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவரை தேடுகின்றோமா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் நான் வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னும் ஒன்னியோவான் தெளிவாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்களால் பிதா உங்களிடத்தில் இல்லை. பிதா உங்களிடத்தில் இல்லை. உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நீங்கள் முக்கியத்துவமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. உலகத்தில் உண்டானவைகள் பிசாசினால் உண்டானவைகள். உலகத்தில் உங்கள் கண்களை பறிக்கின்ற காரியங்கள், உலகத்தில் உங்கள் கண்களுக்கு பகட்டாக தெரிகின்ற காரியங்கள், உலகத்தில் உங்கள் கண்களுக்கு முக்கியத்துவமாக தெரிகின்ற காரியங்கள், அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற காரியங்களாக நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சை உங்கள் கண்களை மூடிக்கொள்ளும். பேதுருவுக்கு அவன் கண்களை மூடியிருந்தது. ஆண்டவர் கூப்பிட்டார், யாராலும் உடைக்கவே முடியாது ராக்னா. ஆனா ராக்குக்கு எப்படி இருந்தது, முதலாவது அது மண்ணா கூட இல்லாம தான் இருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரே ஒரு சின்னதை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விதமான இச்சைகளையும் நாம் கடந்து வருகின்ற பொழுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை நாம் கடந்து வருகின்ற பொழுது, ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரியும். யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா அங்க சொல்லுகிறான், நான் போகிறேன், என்னை அனுப்பும். பவுல் அங்கே இரண்டு நாள், பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களால், அவன் அனைத்தையும் நஷ்டம் என்று இரண்டு நாட்கள் அவன் அங்கே விவாச ஜபமாக இருந்து அவன் ஆண்டவரை தேடி ஆண்டவர் பின்பாக ஓடுகின்றான். நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையை பார்த்தீர்களால், அந்த நிலைமையே அவன் அந்த படகையும் அந்த வலையையும் விட்டுவிட்டு ஆண்டவரை தேடி ஓடுகிறவனாக ஓடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று காரியங்களையும் தாண்டி நாம் வரும் பொழுது, மூன்று காரியங்களும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து வரும் பொழுது, அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு, அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு, அவரை பின்பற்றுவதற்கு நாம் அவர் பின்னாக வருகின்றோமா, அவர் பின்னாக வருகின்றோமா? அப்படி நாம் வராத பட்சத்தில், அப்படி நாம் வராத பட்சத்தில், நாம் பழைய ஏற்பாட்டிலும் சரி புள்ளி ஏற்பாட்டிலும் சரி எண்ணற்ற எக்ஸாம்பிள் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். உசியாவை கொடுக்கலாம், சவுல கொடுக்கலாம், ஆயிரம் பேரை நான் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். இந்த நாடு தான், திஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. This country was once called to be God's own country. This country was once, its constitution was laid upon Bible. The forefathers of his country prayed, knelt, bowed down and wrote constitution based on Bible. இன்றைக்கு இந்த நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, இன்றைக்கு இந்த நாட்டின் மக்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை வழி தவறின பாதையாயிருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய பாதையை விட்டுவிட்டு வேறு எங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். பை 2050 இட் இஸ் எஸ்டிமேட்டட் த நம்பர் ஆஃப் ஏத்தீஸ்ட் இன் அமெரிக்கா வில் பி மோர் தென் த நம்பர் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இன் அமெரிக்கா பை 2050. இன் லெஸ் தென் 30 இயர்ஸ் திஸ் வில் பி த ரியாலிட்டி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நிலையில் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்கே ஊழியம் செய்யும்படி, ஊழியம் கொள்ளும்படி வைத்திருக்கிறார். அவர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களை தகுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறேன், நான் உங்களுடைய கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தையும் பெருமையும் விட்டுவிட்டு உங்களை தகுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறேன். இந்த நாட்டை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக மாற்ற நீங்கள் வல்லவராயிருக்கிறீர்களா? இந்த நாட்டை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வல்லவராயிருக்கிறீர்களா? யாரை நான் அனுப்புவேன்? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அருமை இரட்சகராகிய ஆண்டவரே, அப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஆண்டவரே, நீர் இவைகள் அனைத்தையும் எங்களிடத்திலிருந்து நீக்கி போட்டு கர்த்தாவே, இவைகள் எதுவாய் இருந்தாலும் இந்த தேவனே, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் நீக்கி போட்டு உம்மை மட்டுமே பின்பற்றக்கூடிய சிலாக்கியத்தை, உம்மை மட்டுமே கர்த்தாவே நாங்கள் தரிசித்து உமக்காக கர்த்தாவே இந்த நாட்டில் ஊழியம் செய்யும்படியான ஒரு கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாக கர்த்தாவே, ஏசையா எவ்வாறாக உமக்குள்ளாக மக்களை வழிநடத்தினாரோ, பவுல் எவ்வாறாக உமக்குள்ளாக மக்களை வழிநடத்தினாரோ, பேதுரு உமக்காக எவ்வளவு தன்னுடைய மரண பரியந்தம் சாட்சியாக நின்றாரோ, அப்படி நாங்கள் இந்த தேசத்தில் நின்று இந்த மக்களை உமக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய கிருபை நிறைவு தரும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவுடன் ஜெபிக்கின்றோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன்.